Honorable S. Vilayalayandran, you have 8 minutes.
சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைய விவாதத்தில் பேச கிடைத்த வாய்ப்புக்கு முதற்க நன்றி கூறிக்கொண்டு, உண்மையிலே நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த கோவிட் சூழலிலே நாட்டினுடைய மக்களை பாதுகாக்கின்ற அதே வேளையிலே நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் கட்டியெழுப்பவும் என்ற அடிப்படையிலே அரசாங்கம் பயணித்து கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே எங்களுக்கு முன் பேசிய எதிர்க்கட்சி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹபீர் காசிம் அவர்கள் ஒரு விடயத்தை கூறியிருந்தார். பசளை இறக்குமதி செய்வதற்கு, ரசாயன பசளைகளை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கத்திடம் பணம் இல்லாத காரணத்தினால்தான் இவர்கள் அதாவது இயற்கை பசளை பற்றி பேசுகிறார்கள், சேதன பசளை பற்றி பேசுகிறார்கள் என்ற ஒரு விடயத்தை கூறியிருந்தார். உண்மையிலே இன்று ரசாயன பசளைகள், கிருமி நாசினிகள் இவற்றை பாய்ப்பதனால் கூடுதலானவர்கள் பலவிதமான நோய்களால் இறக்கின்றார்கள். புற்றுநோய், கேன்சர், அதுபோன்று டயபெட்டிக், அதுபோன்று பல்வேறுபட்ட நோய்களினால் இறக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த ரசாயன உரப்பாவனை, ரசாயன கிருமிநாசினிகளை பயிர்களுக்கு தெளிப்பதனாலே இவ்வாறான இழப்புகள் ஏற்படுகிறது. ஆகவே இவற்றில் இருந்து அடுத்த தலைமுறையாவது பாதுகாக்கப்பட வேண்டும், ஆரோக்கியமான உணவை அவர்கள் உண்ண வேண்டும், ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும், ஆரோக்கியமான ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அடிப்படையிலே நாட்டுடைய மேன்மதங்க ஜனாதிபதி அவர்கள் இந்த ரசாயன உரப்பாவனை கிருமிநாசினிகளுக்கு அதை தடை விதித்து நாட்டிலே ஒரு ஆரோக்கியமான உணவு முறையை கொண்டு வர வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகளை பல வழிகளிலும் முன்னெடுத்து கொண்டு வருகிறார். அதிலே விவசாய அமைச்சுக்களே நானும் ஒரு ராஜாங்க அமைச்சராக இருப்பதனால் நாங்களும் அந்த நடவடிக்கைகளிலே கூடுதலான கவனத்தை செலுத்தி கொண்டு வருகிறோம். ஆகவே இங்கு எதிர்க்கட்சியினர் சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற பொழுது கோவிட் தடுப்பூசி பெற முன் தடுப்பூசி இல்லாமல் இந்த மக்களை அழிக்கின்றார்கள் சொன்னார்கள். தடுப்பூசி பெற்ற பின்பு தடுப்பூசி போடுவதனால் இந்த மக்கள் அழிக்கப்படுகிறார் என்ற கருத்துக்கள், ஆகவே ஒரு தூரநோக்கு இல்லாமல் தங்களுடைய அரசியலுக்காக மாத்திரம் அவர் பேச முடியாது. இன்று வளர்முக நாடுகள், அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலே இந்த கோவிட் என்பது ஒரு பாரிய சவாலாக அமைந்திருக்கின்றது. இந்துமா சமுத்திரத்தில் ஒரு பெரிய வல்லரசாக இருக்கின்றன்று இந்தியாவிலே என்ன நடக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு சூழலிலே எமது நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. இத்தகைய சூழலிலே எதிர்க்கட்சியினர் வெறுமனே குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துக் கொண்டிருக்காமல் இந்த நாட்டில் உள்ள மக்களை பாதுகாப்பதற்காக, நாட்டு மக்களுடைய விலை மதிக்க முடியாத உயிர்களை பாதுகாப்பதற்கான காத்திரபூர்வமான ஆலோசனைகளை, நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். அதுதான் இந்த நாட்டுக்கு ஆரோக்கியமான அமை. அத்தோடு ஒரு விடயத்தை நான் கூற விரும்புகிறேன். இந்த கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகம், இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பாக கடந்த காலம் முதல் 2015 இருந்து தொடர்ச்சியாக நாங்கள் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் சரி வெளியேயும் சரி அந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தரமுயர்த்தப்பட வேண்டும் என்ற விடயத்திலே எந்த விதமான மாற்று கருத்துகளுக்கும் இடம் இல்லாமல் நாங்கள் அதே விடயத்திலே உறுதியாக நிற்கின்றோம். அந்த விடயத்திலிருந்து நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க போவதும் இல்லை. ஆனால் சில விமர்சனங்கள், சில விஷமத்தனங்களை கூறுகின்றவர்கள் கடந்த காலங்களிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் முற்போக்கு தமிழர் அமைப்பு கூடாக முதல் கல்முனை வடக்கு பிரதேசத்தில் தரமுயர்த்த வேண்டும் என்று பல சாத்விக போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்தோம். பல தரப்பிலும் பேசினோம், அதைத்தான் தொடர்ந்தும் பேசிக்கொண்டிருக்கோம். என்றால் அந்த பகுதி மக்களுடைய நியாயமான, நீதியான, ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் அது. இந்த நேரத்திலே நாங்கள் தற்போது இருக்கின்ற நாட்டினுடைய கௌரவ பிரதமர், கௌரவ அமைச்சர் சமல் ராஜபக்சே அவர்களோடு பல பேச்சுக்களை பேசி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே அங்கு ஒரு கணக்காளர் போடப்பட வேண்டும், அது தரமுயர்த்தப்பட வேண்டும். அரசாங்க தரப்பிலே எங்களுக்கு சாதகமான பதில்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன, நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் இன்று எதிர்க்கட்சியில் இருக்கின்ற சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், நான் எல்லோரையும் சொல்லவில்லை, முஸ்லிம் காங்கிரஸை இணைத்துக் கொண்டு கல்முனை வடக்கு பிரேசலத்தை தரமுயர்த்தலாம் என்று கனவு கண்டால் அது பகல் கனவாகத்தான் முடியும். இதான் உண்மை, அதான் யதார்த்தம். அன்பு சகோதரர் சாணக்கன் அவர்கள் நேற்று அவர் பேசும் பொழுது வியாழேந்திரன் அவர்கள் சமல் ராஜபக்ச கௌரவ அமைச்சர் சமல் ராஜபக்சவுடன் கடிதம் கொடுக்கிறார். கடந்த காலத்திலே மாகாணத்தை முடக்கும் என்று கூறினார் என்று பேசினார். அவர் புதியவர், நானும் பல பேச்சுக்களை பேசியிருக்கிறேன். அவர் 5 ஆர்ப்பாட்டம் செய்தால் நான் 40 மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்களை செய்திருக்கிறேன். ஆகவே அவருக்கு இன்னும் காலங்கள் செல்ல வேண்டும். ஆகவே அந்த காலங்கள் பதில் சொல்லும் என்று நான் நினைக்கின்றேன். அவருக்கு எனக்கு எந்த தனிப்பட்ட கோபமும் இல்லை. அதே நேரம் முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்தளவிற்கு அவர்கள் ராஜதந்திரமாக தங்களுடைய காய்களை நகர்த்துவதைத்தான் யோசிப்பார்கள். இன்று அவர்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினோடு சுமூகமான உறவை கடைபிடிப்பார்கள் என்றால் ஒரு விடயத்தை நான் சவால் விடுகிறேன். கிழக்கு மாகாணத்திலே கல்முனை வடக்கு பிரதேசத்தை தரமுயர்த்துவதற்கு அவர்கள் தங்களுடைய இணக்கப்பாட்டை காட்டட்டும். அதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பவர்களே ஹரிஸ் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஏனென்றால் கடந்த காலங்களிலே இன்று புவியியல் தொடர்பற்ற வகையிலே மட்டக்களப்பில் ஒரு கல்வி வலயம் உருவாக்கப்பட்டது. கடந்த காலத்திலே இன்று இலங்கையில் இருக்கின்ற 9 மாகாணங்களுக்கும் 9 ஆடிஏ ஆபீஸ் இருந்தது. ஆனால் இன்று அம்பாறை தனியே இருக்கின்றது. அக்கரப்பத்து பிரதேசவை ஒரே நாளிலே மாநகர சபையாக தரமுயர்த்தப்பட்டது. இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்களை நான் கூறிக்கொண்டு செல்ல முடியும். ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்த அல்லது முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சமூகம் சார்ந்த விடயம் சரி, அவர்கள் செய்யட்டும் என்றிருந்தார்கள். ஆனால் இன்று அம்பாறையிலே கல்முனையில் இருக்கின்ற அந்த ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய நியாயமான கோரிக்கையை 2015 ஆண்டிலிருந்து நாங்கள் முன்வைத்து வருகின்ற பொழுது அதற்கு முழு விரோதியாக எதிரியாக முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருப்பவர்கள் இந்த முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் என்பதை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நல்லிணக்கம் என்பது வெறுமனவே பத்திரிகைகள் அறிக்கிடுவதோ வெறுமனவே பேசுவதிலோ ஏற்படாது. பேச்சு கப்பால் செயற்பாட்டு ரீதியாக வர வேண்டும் என்பதை சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கும் நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே பேச வேண்டாம், செயற்பாட்டு ரீதியாக உங்களுடைய ரீகன்சிலேஷன் நல்லிணக்கத்தை நிரூபித்து காட்டுங்கள் என்பதை நான் உங்களுக்கு கூறி
அமர்கிறேன்.
கௌரவ சபாபத்துமணி, அந்த வியாழேந்திரன் கௌரவ வியாழேந்திரன் அவர்கள் என்னுடைய பெயரை கூறினார்கள். நான் சொல்ல வேண்டும் என்னென்றால், இப்போ அவர்கள் குற்றஞ்சாற்ற முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் எல்லாரும் இப்போது இருக்கிறது அவர்களுடைய அரசாங்கத்தோடு. இனி அவர்களுடைய அரசாங்கத்தோடு இருக்கிறதுனால அவர்களோட இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை தீர்த்து கொள்ளையிலும். அப்படி இல்லாமல் பாராளுமன்றத்திலே வந்து கொண்டு மீண்டும் தமிழ் மக்கள் மத்தியிலே வீரநாவுரத்துக்கு காய்க்கிறதுக்கு அவசியம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் இருக்கிறது உங்களுடைய பக்கத்தில், எங்களோட யாரும்
இல்லை.
ராஜாங்க அமைச்சருக்கு மேலே நான் வரவேற்கிறேன். கல்முனை சம்பந்தமாக நாங்கள் எல்லாரும் ஒன்றா நின்று செயல்பட்டால் வெல்ல முடியும். நிச்சயமாக உங்களுடைய பேச்சில் கல்முனை சம்பந்தமாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை மீட்டெடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். அதுபோல் உங்களோட இந்த விஷயத்தில் நீங்கள் முனைப்போடு இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
நன்றி அடைக்கலானவர்களுக்கு நான் நன்றி கூறுவோடு, முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் கூறியது போல நீங்களும் எதிர்க்கட்சியில் இருந்தாலும் நீங்களும் தமிழ் மக்களுடைய நல்லிணக்கம் நல்லுறவு பற்றி பேசுபவர்கள். நீங்களும் இதே பாராளுமன்றத்திலே கல்முனை வடக்கு பிரதேசம் தரமுயர்த்தப்படுவதற்கு எதிர்க்கட்சியில் இருந்தாலும் எங்களுடைய அம்பாறை மாவட்ட எம்பி இருக்கின்றார் கலையரசன் அவர்கள், பாராளுமன்ற மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். நீங்களும் சேர்ந்து இதற்காக போராட வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டு குலை இந்த இடத்துல வைத்துக் கொள்கிறேன். நன்றி.
பகமிஸ்துதி. கரு திலீப் ஏதாராச்சும் மந்துமா?
கரு மூலாசர் ரூட கரு
ஒபத்துமாட வினாடி ஹத்தக
மந்திரிதுமனி அத சீக்ரம் வியாப்த வென கொரோனா வைரஸே கன அபி பக்ஷே கல்தபீமி அவஸ்தாவர் கினாப்பு அவஸ்தாவேதி அபி பக்ஷே நாயகத்துமா பிரமுக சீலும் மந்திரி வரு எக்கின் நெகட ரட்டே தத்தே கன கருணு காரணா பஹதல துன்னா மட்ட கால சீமாவ தீன வினாடி ஹயா எனிசாமான் ரட்டே கன தத்தே கரு கதாகரன் பலாபொருத்து வென்ன மம் ஹம்பந்தூர் டிஸ்ட்ரிக்கே ரோகின் இன்ன வாட்டு டெக்காய் தீன் பிரிமி வாட்டு தெசிய ஹத்தடியாக் ரோகின் இன்ன புழுவாங் தனட்ட இன்னோ தெசிய பாலோ பேனலில் இன்னோ ஈய தவசம் என்ன இவகே மங்குண்டு கொள்ள எர்மினியா காந்தா ரோலே காந்தாவான் தெசியாய் புழுவாங் எக்கசிய அண்ணுவ பேனலில் ஈய தவசம் என்ன ஹீட்டியா இது மம மமக்கியான்னே மே ஹம்பந்தூர் டிஸ்ட்ரிக்கேட்டு அனித் பராத்தொலிங்கேன ரோகின் நதரகரான் விசேஷம் ஈய தவசு வீரகட்டி அம்பகொள்ளவே டபிள்யூபி சமன்லதா மகாத்மின கொரோனா கருதிதா ஏ பிஹெச்ஐ மகாத்மியா போலீஸ் எத்தவெல்லாம் பண்டுஸ்திகரனுக்குரிய அண்ண அங்குனுக்கொல ரோகலட்ட அண்ண அது ஒன்று துருத் கிஹிலண்ண மங்க அது உதே கதாகரா சௌக்கிய அதிகாரத்துமேட்டு அது உதே கிஹிலத்தியனோ பிராதேசிலேகம் காரியாலயம் படுமல்ல கோஹிந்தியில் தீரணும் ஏ கெதர எக்க காமரியாய் தீயணும் அம்மாய் புத்தாய் தாத்தா இன்னே இது கூட அனித்தினிடம் மேக போவேணும் எக்கனிசா மமகியாண்ணே தங் அதைந்தளவாத் மே ஹம்பந்தூர் டிஸ்ட்ரிக்கிட்ட பிட்டிங்கேன ரோகின் நதர கரலா அப்பே டிஸ்ட்ரிக்கே ரோகின்கிட்ட இன்னே அவஸ்தா உதாகரன்கிற மம நாயக்கோங்க மை இல்லி மக்கரணும் இவகே தான் தேவனி காரணே தேவனி காரணே மம கத்தாகரன் பல பொறுத்து என்னே அப்பே டக்குனு பலாத்து டக்குனு பலாத்து மாத்திர கால கால ஹம்பந்தூர் மே டிஸ்ட்ரிக்க துணியம் பிசிஆர் பரீட்ச பிசிஆர் பரீட்சை கரானே கால கராபிக்கு இதோடு பிசிஆர் பரீட்சை கரண கொட்ட கரு மந்திரி துமணி விசி பஸ்வெந்தைந்தலா அது வேணு கொட்ட துந்தாஸ் கான கம்பந்தூரின் கராப்பிடியர் பிசிஆர் பரீட்சை அவள தீரும் எக்கக்கவாத் வார்த்தாவல் தாம் அவிலே அது தின தஹாக் கொலஹாக் வேணும் தி வார்த்தாவல் என்ன கொட்ட துந்தாஹாக்கிட்ட வெடி ஆசாதித்யா மே டிஸ்ட்ரிக்கே சரிசார் இத்தோடு மே ரோகின் பிரமாணே வெடி வேணும் அன்னே அன்னே நிசா மம இல்லி மக்கரன்னே மே கராப்பிட்டிய ரோஹலே எவ்வளத்தியனோ வைத்தூர் வகாலத்தியனோ ஐ எவன்னத்துக்கேல கராப்பிட்டி ரோஹலிங் கேள்த்தினோ நுவரட்ட எவ்வளத்தியனோ ஏ வாகிய தக்னா கே நுவரட்ட எவப்பு எவ்வளத்தினோ பரீட்சனே மம பே மந்தும்மியத்த பே அமத்துமே தானே பரீட்சன் டேவு தாமவில்லைனே எத்தக்கொட்ட மேவ என்னத்தினோ கூட அது தவசை கதா கரல கராப்பிட்டியும் கேள்த்தினோ ஹம்பந்தூர் ரோஹல்ட்ட பிசிஆர் பரீட்சனேட்ட வார்த்தாவா ரிப்போர்ட்டேவா நிப்பாகியல எத்தக்கூட ஹம்பந்தூர் டிஸ்ட்ரிக்கே ரோகின்கே பிசிஆர் பரீட்சனே கரன் கொஹேது லஜ்ஜாய் அம்மத்தி ஒரு ஹயதனக்கு மே டிஸ்ட்ரிக்கே இன்னும் ஜனாதிபத்துமாக டிஸ்ட்ரிக்கு அகமத்துமாக டிஸ்ட்ரிக்கு பிசிஆர் பரிசனை இல்லலா நான் கியாவுருத்து இல்லுவே வைத்தியர் கொத்தர் இல்லையும் கராது அப்போ இல்லையும் கராது அதே பிசிஆர் பரிசனை கதனை ஹெட்டைந்தலா ஹம்பந்தூர் டிஸ்ட்ரிக்கே பிசிஆர் கரன் மட்டுமே எத்தக்கொட்ட மே ஹம்பந்தூர் டிஸ்ட்ரிக்கு ஏ ஆசாதித்யான் மூணாவது கரான் மிகளுக்கு பிரச்சனையா கரு அமத்துமீன் மிக ஹோயலபான் நான் அவருத்தக்திசே மே பிசிஆர் பரீட்சை அந்தரே இல்லாதே இது மம அப்பே கரு அகமத்துமாக மம இல்லி மக்கரணும் விசேஷம் அவதான் எமுக்கரலா மே ஹம்பந்தூர் டிஸ்ட்ரிக் எபுத்துமால் மே தேண்டகினா அப்போ டிஸ்ட்ரிக்கே ஜான்தா வேணுவேன் ஹம்பந்தூர் டிஸ்ட்ரிக்கிட்ட பிசிஆர் பரீட்சை அந்தரே லபாதின்னு கீழா மம இல்லி மக்கரணும் இவகே மம அப்பே அப்பே விபக்ச நாயகத்துமாக மங்க இல்லி மக்கரணும் எத்துமா தானா பத்துமல்ல கிணல் சாகச்சக்கரா ஏ தாமா தானாதிபத்துவான ஹராஹரி ஹம்பந்தூர் டிஸ்ட்ரிக்கேட்ட ஹெக்கீக் மணி பிசிஆர் பரீட்சை யந்திர கிளபாதி
வினாடி
ஐக்க காரணம் ஐத்தீர் இல்லி மக்கரணும் ஏதே இஷ்டகரன் நெத்தங்க அது இந்தலா ஹெட்டைந்தல ஹம்பந்தூர் டிஸ்ட்ரிக்கு ரோகி நெத்துவ மர் விசாலா மகான் ஊரக்கு என்ன இது தீனோ ஹம்பந்தூர் டிஸ்ட்ரிக்கு தூங்கணி காரணே தமாய் அப்பே வீரகட்டிய அப்பே ஹம்பந்தூர் டிஸ்ட்ரிக்கு நீரோதானேக்கரு பவுல் எத்தா துன்சி திசத்தக் தீனும் மே பவுல் எத்தா துன்சி திசத்தட அது வந்து அவசிய படுமல் அபிலனே சமார மந்திரி வரும் விசேஷம் மந்திரி ஒரு பிராதேசபா மந்திரி ஒரு சங்வாத நிதார்த்துமா கிராம சேவை நிதார்த்துமா கிஹில்ல மந்திரி துமாக அவஸ்தாவே அனுவ பக்ஷ பாக்ஷிக்க நோயே படு பெதனும் நுங்க மேல் பெத்த கீழ பெதல தீரும் இது மே வரதி மே கொரோனா வஸ் ரோகே ஹெதென்னே பாக்ஷிக தோர் தோர்னே ஜனதா அபிவிருத்தி பெறுவோம் எக்ஸா ஜாதி பக்ஷ சமூக ஜன பலவேக சீலும ஜனதா பொட்டு சீலும ஜனதா ஜனதா பாக்ஷிக்கு මේ අමාරු අවස්ථාවේදී මිනිස්සුන්ට කන්න බොන්න විදියක් නැහැ, ජීවත් වෙන්න විදියක් නැහැ. තියෙන හම්බ කරගත්ත ගොවිය හම්බ කරගත්ත අලි ඇවිල්ලා ගෙදර පැනලා ගවල් කුඩු කරලා ඒ බිමලු ටික කනවා. ඉතින් අද ගොවිය අන්තසරණ තත්ත්වෙට පත් වෙලා තියෙනවා. ඒ ආසජ්ජ අසර තත්ත්වෙට පත් වෙලා තියෙන නිසා මම ගරු රජෙන් ඉල්ලීමක් කරනවා මේ වගේ බලු වැඩ කරන්න එපයි කියන එක මම කියන්න ඕන. මේ ආසාදිතයන් නිරෝධානය කරන මිනිසුන්ගේ බඩු මලු ටික සෑම කෙනෙකුට පක්ෂ ભેදෙන් තොරව ලබා දෙන්නේ කියන එක මම මේ අවස්ථාවේදී ඉල්ලීමක් කරනවා. මේ වගේම අපේ රජයේ අපේ රජයේ ඒ වගේ අපේ විපක්ෂයත් එකතු වෙලා මේ මේ කොරෝනා රෝගය මේ රටින් තුරන් කරන්න එකමුතු වෙලා කටයුතු කරන්නේ කියන ඉල්ලීම අපි ඉල්ලා සිටිමින් අපිට මේ අවස්ථාව ලබා දීම ගැන ඔබතුමාට මම ස්තුතිවන්ත වෙමි. මම නියද වෙනවා. බොහොම
ස්තුතියි ගරු මන්තුමා. ගරු රෝහණ බණ්ඩාර විජේසුන්දර මන්තුමා, ඔබතුමාට විනාඩි 4ක පමණයි කාලයක් තියෙනවා.
විනාඩි
4යි.
4යි. ගරු මුලාසන ඔබන ගරු මන්තුමනි, මම හිතන්නේ අද අපි කාලෝචිත ප්‍රශ්නයක් ගැන කතා කරා. නමුත් කතා කරනකොට අපි දැක්ක ආණ්ඩු පක්ෂයෙන් මේ කාරණය ගැන තියෙන අවබෝධය මොකද්ද කියලා. දැන් මම අරුන්දික ප්‍රනන්දු අපේ ගරු අමාත්‍යතුමා කතා කරලා කිව්වා මාධ්‍ය තුලින් අපි දකින්නේ එක එක ප්‍රවෘත්ති කියලා. එක එක නිලධාරියා එක එක විදිහට කරන ප්‍රකාශ තමයි දකින්නේ. අපිට එක එක ප්‍රකාශ මේව බොරු එකතැනකට ගේන්න නෙමෙයි. මේ රටේ සමස්ත ජනතාවට ඕනේ මේ රටේ තියෙන ඇත්ත තත්ත්වය අවබෝධ කරගන්න. ඇත්ත කොරෝනා රෝගීන් ප්‍රමාණය කීයද, දවසකට මිය යන ප්‍රමාණය කීයද, ඒ ප්‍රමාණය දැන් අපි රටක් විදියට මේකට අපි ඔක්කොම එකතුලා මුණ දෙන්නේ කොහොමද කියන දැනට තමයි අපි ඔක්කොම එන්න ඕනේ. සා එතෙන්ටයි අපි කතා කළ යුත්තේ. ඒකයි කතා කරනවා වෙනුවට මේ අර රටේ කරන විදිය, මේ රටේ කරන විදිය. ඇයි මේ කතා කරන්නේ? ඔක්කොම දුර්වල වෙච්ච රටවල්, මේක දරුණු විදියට අවපාතයට පත් වෙච්ච රටවල් ගැන කතා කරන්නේ. ඇයි මේක දිනුනු වෙච්ච, මේකෙන් ජයග්‍රහණය කරපු වියට්නාමේ, චීනය, නැත්තම් සිංගප්පූරු, ඒ වගේ රටවල් ගැන කතා කරලා ඒ කියන අත්දැකීම් අපිට ගේන්න කතා කරන්නේ නැත්තේ ඇයි? සා මෙවැනි කාරණා හරහා මේ රටේ මේ බෝලේ එහාට මෙහාට පාස් කර ගැනීම නතර කරලා මේ ජාතික උදුර, මේක ඔබතුමා කතා කරනකොටත් මම දැක්කා මේක ගෝලීය ව්‍යසනයක් කියලා කතා කරා. ගෝලීය ව්‍යසනයක් තමයි. හැබැයි මේ දූපතක් වෙච්ච අපේ රට මේකෙන් ආරක්ෂා කරගන්න ඕන තරම් අපිට අවස්ථාවල් තිබුණා. දැන් ඔබතුමාලා පහුගිය කාලේ දැක්කා මැතිවරණ එනකොට ජනාධිපතිවරණ වෙලා එක එක විරුවෝ හිටියේ. රට ඉඳලා ආවා පහුගිය කාලේ කඩාගෙන ඔබතුමාලාට ඡන්දෙ දෙන්න ගෝඨාභය රාජපක්ෂ දිනවන්න රට විරුවෝ ආවා. රටවිරුව එනකොට බොහොම ගෞරවයෙන් කතා කරපු උදවිය අද රටවිරුවන්ට මොකද අත්දැකලා තියෙන ඉරණම? රටවිරුව විදේශ රටවල මිය යනවා 200 ගණක්. මේනකොට විදේශ රටවල මිය ගිහිල්ලා එයාට ලංකාවට එන්න බෑ. හැබැයි ඒ රටවල අපේ රටේ පදිංචි, අපේ රටේ පුරවැසිභාවය තියෙන, අපේ රටට විදේශ විනිමය උපයලා දෙන්න මේ රටෙන් විදේශ රටකට ගතලා ඉන්න විදේශිකයන්ට මේ රටට එන්න බෑ. හැබැයි අල්ලපු රටේ අර කොරෝනා උදුවට ලක් වෙලා ඉන්න ඉන්දියන් ජාතිකෝ ගිනලා මේ රටේ නිරෝධායනය කරන්න අවස්ථාව සලසා දෙන්න පුළුවන්. අනිත් පැත්තෙන් කතා කරා අපේ රටේ රණවිරුවෝ ගැන. රණවිරුවෝ ලොකු ගායක් තිබුණා මේ රටේ කියලා කතා කරේ. රටවිරු ගාය හොඳ කරන්න කියලා. හැබැයි රණවිරුවන්ට අද අත්දැකලා තියෙන ඉරණම මොකද්ද? රණවිරුවන්ට ඉන්ජෙක්ෂන් එක දුන්න එක වැරදිද කියලා? රණවිරුවන්ට ඉන්ජෙක්ෂන් එක නෙමෙයි, රණවිරුවන්ට තවත් පහසුකම් දෙන්න රද වෙනකොට රණවිරුවන්ගෙන් ඇහුවොත් එහෙම කොහොමද කෑම කියලා? අතිවිශිෂ්ටයි සර් කියයි. කුකුල් මස් කෑල්ලක් මේ මාසෙටම ඇවිල්ලා නැහැ ඒ කට්ටියට. රණවිරුවන්ට හාල් මැස්සොයි මේ සෝයා මිටු එක කන්නේ, පොල් තෙල් නැතුව, පොල් නැතුව නිකන් කෑම වේලක් ගත කරන්නේ. අද ඒ තත්ත්වයට හමුදා සොල්දාදුව පත් වෙලා තමන්ගේ කෑම වේලටත් කෙල්ලලා තියෙන ආණ්ඩුව. එතකොට මේ රණවිරුව ගැන උජාරුවෙන් කතා කරපු, රණවිරු ගායෙන් කතා කරපු රජය අද කොතෙන්ද ගිහිලා තියෙන්නේ? ඊට පස්සේ අනිත් පැත්තෙන් කතා කරපු පිරිස තමයි ඔබතුමාලා දන්නවා මේ සුවවිරියෝ ගැන. සුවවිරියෝන්ට අත්ලා දෙන්නේ මොකද්ද? මේ අයට තමන්ගේ සේවා කාලයත් අභිභාගන මේ රටේ තියෙන මේ තත්ත්වයෙන් ගොඩනගන්න සුවවිරියෝ අද උත්සාහ කරනවා. සුවවිරියෝන්ට දබා දීලා පහසුකම් මොනවද? සම උන්ගේ ජීවිත ආරක්ෂා කරගන්න රජය පැත්තෙන් දීලා තියෙන කාරණා මොනවද? අනිත් පැත්තෙන් ග්‍රාමසේවක මහත්වරු දැන් මේ වෙනකොට මේ ශේෂ්ඨයේ ලොකු සේවයක් කරන ග්‍රාමසේවක මහත්වරුන්ට මේ වැක්සින් එක ලබා දෙන්න සූදානම් වගේ අඩුම තරමේ ආරක්ෂක නිලකබයක් ලබා දෙන්න ලැහැත්ති නැහැ. අනිත් පැත්තෙන් දැන් මේ වෙනකොට
තමයි තව එක විනාඩියක් විතරයි තියෙන්නේ.
එක ග්‍රාමසේවක මහත්වෙක් මිය ගියා. අනිත් ශේෂ්ඨ නිලධාරීන් සියලටම අපි දැක්කා මේ කොරෝනා ඉන්ජෙක්ෂන් වැක්සින් එක දෙනකොට මේ රටේ ක්‍රමවේදයක් හදාගෙන හිටිය ඔබතුමාලා ෆස්ට් ඔෆ් ඕල් එක. එතකොට ඒක අභිභාගන ගිහිල්ලා ලක්ෂ 9 ලක්ෂ 9 ලක්ෂ 25000 විතර දීලා තියෙනවා. ඒකෙන් කොහොමද මේ ශේෂ්ඨ නිලධාරීන් ඇත ඇරුණේ? ඒ අතරේ කොහොමද සාමාන්‍ය පුරවැසියන්ට මේක ගියේ? ඒ ෆස්ට් ඔෆ් ඕල් එකට ගියා නම් දේශපාලන අත ගැහිම් සිද්ධ නොවුණා නම් කොහොමද ඒ තත්ත්වයට ගියේ? 9 ලක්ෂ 25000 ඇතුලේ මේ කියන කාරණාවලට ඇතුළත් නොවිච්ච පිරිසක් මේ රටේ ඉන්නවා. ඒ නිසා ශේෂ්ඨයේ කටයුතු කරන රාජ්‍ය නිලධාරි බොහොම ජීවිත පරිත්‍යාගයෙන් ක්‍රම කැපවීමෙන් කටයුතු කරනවා. එතකොට ඒ කරන අයට ගැරු කිරීමක් නැහැ. ඒ අයගේ ආරක්ෂාව පිළිබඳ සැලකිල්ලක් නැහැ. අනිත් පැත්තෙන් අද වෙනකොට ඔබතුමාලා දන්නවා දැන් මේ කොරෝනා වලට බත් වෙච්ච නැත්නම් නිරෝධායනයට ලක් වෙන ගෙවල් වලට රුපියල් 10000ක බඩු මල්ලක් දෙනවා කියනවා. සමහර තැන් වලට මේක ලැබෙන්නේ නැහැ. දැන් අද මට දැන් මේ පොඩ්ඩක් ඉස්සෙල් ටෙලිෆෝන් කෝල් එකක් එනවා. WhatsApp එකට ෆොටෝ දාලා තියෙනවා. රුපියල් 10000 බඩු මල්ල ඇතුලේ රුපියල් 3000කවත් බඩු නැහැ කියන කාරණේ ඒ තැන් වලින් මත කරලා කියනවා. ඒ නිසා මෙන්න මෙව්වයි අපි රටක් විදියට කරුණාව අවබෝධ කරලා අපි මූඩ් දෙන්න ඕනේ.
ඒ නිසා
පඩියෙන්දෙන්ද නෙමෙයි රටේ මේක කොහටද මේ යන්නේ රටේ ජනතාව ඔබතුමාලට කොරෝනා අරමුදලට මුදල් ලබා දුන්නා මෙවගෙන් රටට මොකද්ද ලබා දීලා තියෙන සහනේ මේ මෙව්වයි අපි හොයලා බලන්න මේ රටේ මේ උදරෙන් අපි ගොඩ එන්නේ කොතනින්ද කියලා අපි කතා කරන්න ඕනේ ඒ
නිසා අනිත් පැත්තෙන් කතා කරලා පිළිබඳ ප්‍රශ්නයක් තියෙනවා කාලය අවසන් කරන්න වෙලාව අඩු කරන්න වෙන්නේ විපක්ෂයේ ඔබතුමාලගේ කාලයෙන් තමයි කාටවත් තියෙන විනාඩි 3යි 4යි
වෙලා තියෙනවා දැන් මේ කොරෝනා උදුරස්සේ අපේ නායක ජනාධිපතිතුමා කහපැලින් ඉඳ උනා මිදුළු උදුළු ගාන මේ කම්කරුවගේ වැඩේ කරන්න මේ ජනාධිපති කෙනෙක් පත් කරන්න ඕනේ නැහැ රුපියල් 2000 30000 35000 කම්කරු රජයේ වැඩ කරනකොට ඒක කරන්න ජනාධිපතිවරයෙක් අපි මෙච්චර වීදම් කළා රටේ පත් කරගන්න අවශ්‍ය
නැහැ.
එහෙම ගොවි කොහපැල ඉන්න ඕන ජනාධිපතිවරයා අද වෙනකොට ගොවිතැන මේ රටේ විනාශ කරලා නන්නත්තර කරලා අහිංස පැත්තක දාන්න හදනවා. ගෝ කෘෂිකර්ම මන්ත්‍රී අවශ්‍ය කරන පොහොර ටික කෘෂි උපකරණ ටික නැත්තම් කෘෂි රසායන ටික ගෙන්න එක නතර කරලා අද වෙනකොට කටයුතු කරන නිසා මේ රටේ
දැන් අද වෙනකොට
කියලා කෘෂි රසායන ටිකත් ලැබිච්ච ඩිස්කවුන්ට් එක නැතුව මුද්‍රිත මුදලට අද රටේ අපේ ගොවියන්ට මිලදී ගන්න වෙලා තියෙනවා. තියෙද්දි තියෙන ටිකවත් ආරක්ෂා මේ ගේන්නේ නැහැ කියලා කල්ලාතු කියප එක තුල
ඒ රටේ
පත් වෙලා දෙන නිසා මට තව කතා කරන්න කාරණා ගණනාවක් තිබුණත් ලැබිලා තියෙන සීමාව තුල මම අවසන් කරන බොහොමත්ම ස්තුතියි.
ගරු විජිත බේරුගඩ අමාත්‍යතුමා ඔබතුමාට විනාඩි 9ක කාලයක් තියෙනවා.
ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි රටක් විදිහට මුහුණ දෙන බරපතල ව්‍යසනයක් පිළිබඳව ඊයේ සහ අද දිනේ රාණ්ඩු පක්ෂයත් විපක්ෂයත් අදහස් යෝජනා කාරණා ගණනාවක් සඳහන් කළා. කොහොම වුණත් අපි මතක තියාගන්නට ඕන මේක බරපතල මාරාන්තික ව්‍යසනයක්. මේක අපේ රට විතරක් නෙමේ මුළු ලෝකෙම මේ වසංගත තත්ත්වයට ගොදුරු වෙලා බරපතල විදිහට මිනිස් ජීවිතවලට ජන ජීවිතයට බරපතල බලපෑම් එල්ල කරන වසංගතයක්. ඒදී අපි ලංකාව විදිහට ගත්තොත් දූපත් රාජ්‍යයක් විදිහට මේකට අපි සියලු දෙනාටම මුහුණ දෙන්න සිද්ධ වෙනවා. ඒක විපක්ෂයේද ආණ්ඩු පක්ෂයේද කියලා බලන්න විදියක් නැහැ. තරාතිරම් පාට මතවාද ඒ විවිධ කෝණවලින් බැලිය යුතු නැහැ. මෙතනදී අපි කාටත් අවශ්‍ය වෙන්නේ මේ මුහුණ දීලා තියෙන රට මුහුණ දීලා තියෙන බරපතල ආපදාවෙන් බරපතල ව්‍යසනයෙන් මේ රටම මුදවා ගැනීම සඳහා. විශේෂයෙන් මතක් කරන්න ඕනේ මාර්තු 11 වෙනිදා තමයි පළවෙනි කොවිඩ් රෝගියා හම්බ වුණේ. මාර්තු 19 හෝ 20 තමයි ඇඳිර නීතිය දැම්මේ. මාස 3ක් පමණ වරින් වර එක දිගට ලොක්ඩවුන් කරලා තිබුණා. මේක අලුත් අත්දැකීමක්, මුළු ලෝකෙටම අලුත් අත්දැකීමක්. කොයි විදිහේ ක්‍රියාමාර්ග ගන්න ඕනද, කොයි විදිහේ සෞඛ්‍ය මාර්ගෝපදේශන ක්‍රියාත්මක කරන්න ඕන කියන එක අවබෝධයක් තිබුණේ නැහැ, අත්දැකීම් තිබුණේ නැහැ. නමුත් රජයක් විදිහට අතිගරු ජනාධිපතිතුමත් ආණ්ඩුවත් මේක පාලනය කිරීම සඳහා විශේෂ වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කළා. ඇඳිර නීතිය පැනෙවුවා විතරක් නෙමෙයි, ඒ වගේම සංචරණයේ සීමාවන් කළ පොකුරු නිර්මාණය කිරීම වැඩිවීම වළක්වීම සඳහා අවශ්‍ය කටයුතු කරා. සෞඛ්‍ය ක්ෂේත්‍රයේ නිලධාරීන් විතරක් නෙමෙයි, ඒ වගේම ආරක්ෂක අංශයේ නිලධාරීන්ද කැඳෙව්වා. මහජනතාව දැනුවත් කිරීමේ වැඩසටහනක් ක්‍රියාත්මක කරා. මේකදී සෞඛ්‍ය සේවා අධ්‍යක්ෂක ජෙනරාල්තුමා වගේම සෞඛ්‍ය සේවයේ සියලුම නිලධාරීන් විශේෂඥ වෛද්‍යවරු වගේම මහජන සෞඛ්‍ය පරීක්ෂකවරුනුත් මේ රෝගී තත්ත්වේ නැත්නම් වසංගත තත්ත්වයෙන් මුදව ගන්න විශාල කැපවීමක් කළා. ඒ වගේම මාධ්‍ය මේ රටේ මාධ්‍ය වේදීන් සහ මාධ්‍ය ආයතන විශාල වශයෙන් වගකීමෙන් කටයුතු කළා. අපේ රටේ ජනතාවට මේක අත්දැකීම් තිබුණේ නැහැ. හරි අමාරුවෙන් තමයි මේ සංචරණය සීමා කරලා සෞඛ්‍ය මාර්ගෝපදේශන අනුව කටයුතු කරන්න විවිධාකාර පොලිසිය මැදිහත් වෙලා තිබුණා. වාහන පිටින් අත්අඩංගුවට ගත්තා. ඒ වගේම සෞඛ්‍ය මාර්ගෝපදේශන ක්‍රියාත්මක කරන්න නැති වෙනකොට ඒ අයට විරුද්ධව නඩු දැම්ම. කොමාරි අපිට පළවෙනි රැල්ල පාලනය කරගන්න පුළුවන්කම ලැබුණා. ඔය අතරේ තමයි මැතිවරණයක් තිබුණේ. මැතිවරණයක් පවත්වලා අලුත් ආණ්ඩුවක් පත් කරගත්. ඊළඟට දෙවෙනි රැල්ල ආවා. ඒ දෙවෙනි රැල්ල පළවෙනි රැල්ලට වඩා ටිකක් බරපතල වුණා. බැන්ඩිස් පොකුර ඒ වගේම පෑලියගොඩ පොකුර වගේ මේක ව්‍යාප්ත වන පොකුරු ගණනාවක් අඳුනගෙන රටම ලොක්ඩවුන් කරේ නැහැ. වරින් වර දින කිහිපයක් ඇඳිර නීතිය දැම්මා. ඒ වගේම පාසල් වැහුවා, රාජ්‍ය ආයතන කර්මාන්ත ශාලා වැහුවා. මේම කරලා මේක දෙවෙනි රැල්ලත් පාලනය කරගන්න පුළුවන්කම ලැබුණා. හැබැයි අපි මේ පාලනය කරපු කාල සීමාව තුළ රට වහලා තිබුණු කාලක සීමාව තුළ අපි දකිනවා රටේ ආර්ථික ක්‍රියාකාරම් මන්දගාමි බවක් ඇති වුණා. ඒ වගේම ප්‍රවාහන පහසුකම් හරියට ක්‍රියාත්මක වුණේ නැහැ. ඒ නිසා මිනිසුන්ගේ දෛනික ආර්ථික ක්‍රියාකාරකම් වල අඩපණවීමක් සිදු වුණා. රටේ ජාතික නිෂ්පාදනය යම් ආකාරයක අඩුවීමක් සිද්ධ වුණා. ඒ නිසා වර්තමානයේ වෙනකොට ලෝකේ හැම රටකම දියුණු රටවල් වගේම සංවර්ධනය වෙමින් පවතින රටවල් පවා ලොක්ඩවුන් නොකර
ආසාධිතයන් වැඩි වෙන බරපතල තත්ත්වයේ පසුවන ප්‍රදේශ ලොක්ඩවුන් කරන්නට නැත්නම් හුදකලා කරන්නට කටයුතු කළා. අපි දන්නවා වර්තමානයේ වෙනකොට ග්‍රාම සේවා නිලධාරි 14,022ක් පමණ තියෙනවා. හැබැයි මේක සමස්තයක් විදිහට ලොක්ඩවුන් කරොත් ඒ ජන ජීවිතය ගොඩනගා ගන්න අමාරු වෙනවා. ජනතාවගේ දෛනික ක්‍රියාකාරකම් කරගෙන යන්න අපහසු වෙනවා. මූලික අවශ්‍යතා සහ මූලික පහසුකම් සැපීම අපහසු වෙනවා. නමුත් ඒවා පිළිබඳව සලකලා තමයි රජය සෞඛ්‍ය මාර්ගෝපදේශනත් පිළිපදමින් ආරක්ෂක හමුදාවේ උදව් උපකාරත් අරගෙන විශේෂඥ පිරිසකගෙනුත් උපදෙස් අරගෙන රජයේ වැඩපිළිවෙල අනුව මේක ක්‍රියාත්මක කරන්නේ. ඉතින් අපි දන්නවා මේ වෙනකොට ලෝකේ වගේම බරපතල තත්ත්වයක් අපේ අසල්වැසි ඉන්දියාවටත් සිද්ධ වෙලා තියෙනවා. සංඛ්‍යාත්මක ගත්තොත් අද දවසේ දවල් 11 වෙනකොට ලෝකේම 15,49,97,558ක් ආසාදිතයෙන් හිටියා. අසල්වැසි ඉන්දියාව ගත්තොත් ඉන්දියාවේ 32,41,459ක් ඒ අද දවල් 11 වෙනකොට ආසාදිතයෙන් අපි දැක්කා. ඒ වගේම ලංකාවේ 13,24,84,805ක් ලංකාවේ ගත්තොත් 115,590ක් ආසාදිතයෙන් දකින්නට ලැබුණා. ඉතින් මේ විදිහට විශාල වැඩිවීමක් තිබුණා. හැබැයි සුව වූවන් ගැන අපි කතා කරනකොට විශේෂයෙන්ම ලංකාවේ 99,153 දෙනෙක් සුවය ලැබලා තියෙනවා. එතකොට ආසාදිත සංඛ්‍යාව 100,000ක් වුණාට මේ වෙනකොට රෝහල් වලින් පිටවිලා ගිහිලා තියෙනවා 99,153. ඒ නිසා අපේ සෞඛ්‍ය ක්ෂේත්‍රයේ වෛද්‍යවරුන් ඇතුළු ඒ හෙද නිලධාරීන් සහ සෞඛ්‍ය කාර්ය මණ්ඩලය විශාල කැපවීමක් කරනවා. ජීවිත අවදානම නොතකා වැඩ කරනවා. ඉතින් ඒකේ ප්‍රතිඵලයක් විදිහට තමයි අපිට විශාල පිරිසක් රෝගීන් සුව කරලා තමන්ගේ නිවෙස් කරා යවන්න පුළුවන්කම ලැබුණේ. විශේෂයෙන් මතක් කරන්නට ඕන මේ වෙනකොට වෛද්‍යවරුන් මේ ගිහිල්ලා තියෙනවා. ඒ වගේම රෝහල් කාර්ය මණ්ඩලයයි මේ ගිහිල්ලා තියෙනවා. ඒ වගේම රෝහල්වල වෛද්‍යවරුන්ට සෞඛ්‍ය ක්ෂේත්‍රයේ නිලධාරීන්ට මේක වැළඳිලා තියෙනවා. ආරක්ෂක අංශයේ නිලධාරීන්ට වැළඳිලා තියෙනවා. මේ වැළඳිලා තියෙන්නේ ඇත්තටම අනිත් අයගේ ජීවිත ආරක්ෂා කරගන්න ගිය නිසා. ඉතින් ඒ නිසා අපි විශේෂයෙන් මතක් කරන්නට ඕන මේ සුව විරුවන්ට සහ රණ විරුවන්ට සහ මේ ක්ෂේත්‍රය සම්බන්ධයෙන් උනන්දුවක් දක්වලා මේ රෝගයේ පැතිරීම වැළැක්වීමටත් කටයුතු කරපු මේ සියලු දෙනාටම ජාතිය ප්‍රණාමය හිමි වෙන්නට ඕන. අපි මතක් කරන්නට ඕන මේ ආයතන ගණනාවක් තියෙනවා මේ කොරෝනා මර්ධනය සම්බන්ධයෙන් අවශ්‍ය උපදෙස් දෙන අවශ්‍ය කටයුතු කරන විශේෂයෙන් කොරෝනා ව්‍යාප්ති වැළැක්වීමේ ජාතික ක්‍රියාන්විත මධ්‍යස්ථාන. මේක රැස්වලා තීන්දුව තීරණ ගන්නවා. ඒ විතරක් නෙමෙයි දිස්ත්‍රික්ක මට්ටමින් මේ කොරෝනා වැළැක්වීමේ දිස්ත්‍රික්ක මට්ටමේ ක්‍රියාන්විත මධ්‍යස්ථාන තියෙනවා. ඒ වගේම ප්‍රාදේශීය මට්ටමින් තියෙනවා. මම හිතන්නේ මහජන නියෝජිතයෝ පවා ඒවට සම්බන්ධ වෙලා ප්‍රාදේශීය වශයෙන් ගත යුතු ක්‍රියාමාර්ග පවා ගන්නවා. මේක ඉහළ මට්ටමේ සිට පහළ මට්ටම දක්වා මේ රෝගය ව්‍යාප්ති වීම වැළැක්වීම සඳහා කටයුතු කරනවා. ඒ නිසා මේකට රජය වගේම ඒ වගේම පුද්ගලිකාංශයේ විවිධ ආයතන මේකට මැදිහත් වීම ගැන විශේෂයෙන් අපි කටයුතු කරන්න
ඕනේ. ඒ වගේම විනාඩි 2ක කාලයක් තව
සෞඛ්‍ය ක්ෂේත්‍රයේ ගත්තොත් සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ වසංගත රෝග විද්‍යායකක ඒ වගේම රජයේ වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමය මහජන පරීක්ෂකවරුන්ගේ සංගමය ඊළඟට ත්‍රිවිධ හමුදාව ඇතුළු ආරක්ෂක හමුදාව මේ සියල්ල මේ ආයතන විදිහට පූර්ණ කාලීනව මැදිහත් වෙලා ඒ අවශ්‍ය උපදෙස් අවශ්‍ය මාර්ගෝපදේශන ලබලා දෙනවා. ඒක ඉතින් අපි ගෞරවයෙන් සිහිපත් කළ යුතු වෙනවා. විශේෂයෙන්ම ශ්‍රී ජයවර්ධනපුර විශ්වවිද්‍යාලයේ ප්‍රතිජීව හා අණුක විද්‍යා අධ්‍යයනාංශයේ ප්‍රධානි මහාචාර්ය නිලිකා මලවි මහත්මිය මම හිතන්නේ විශේෂ අපිට උපදෙස් ලබලා දීලා තියෙනවා. ඒ උපදෙස් තමයි පවතින කොරෝනා වෛරසයේ නව ප්‍රභේදය පුද්ගලයකින් පුද්ගලයන් 5 දෙනෙකුට බෝ වෙන්න ඉඩකඩ වැඩි වෙලා තියෙනවා. මොකද පළවෙනි රැල්ල වගේ නෙමේ දෙවෙනි රැල්ල වගේ නෙමේ මේ තුන්වෙනි රැල්ලේදී මේ වෛරසයේ ප්‍රභේදයේ හැඩය සහ මාරාන්තික බව වැඩි කරන ස්වභාවයක් පවතිනවා. ඒ වගේම මීට පෙර කොවිඩ් වෛරස් ආසාදනය වුණාට මුලින්ම උණ කැස්ස උගුරේ අමාරු වැනි ආසාදිත ලක්ෂණ මතු කරලා පසුව තමයි නියුමෝනි තත්ත්වයට පත් වෙන්නේ. හැබැයි වර්තමානයේ වෙනකොට නව වෛරසයේ ආසාදනය වුණාම මුලින්ම නියුමෝනියාව තත්ත්වය ඇති වෙලා තමයි පසුව රෝග ලක්ෂණ පිනියන්. ඉතින් මේ නිසා අපි ජනතා විදිහටත් අපි විශේෂයෙන්ම සැලකිලිමත් වෙන්නට ඕන. සෞඛ්‍ය අංශයේ උපදෙස් දුන්නට රජයේ උපදෙස් දුන්නට ඒවගේම ක්‍රියාන්විත මධ්‍යස්ථානය උපදෙස් දුන්නට ජනතාව විදියට ස්වයන් වාරණ ක්‍රියාත්ම කරගන්නට ඕන. දේශන
අවසන් කරන්න.
සංචරණ සීමා අපි සලකන්නට ඕන. නිතර දෑත්සේදීම සහ ඒ පරතර තියාගෙන ජීවත්වීමට අපි කටයුතු කරන්න ඕන. අපි සම්ප්‍රදායන් සලකන්නට ඕන, ප්‍රතිකාර ගන්නට ඕන. මේ සියල්ලම පුද්ගලයන් වශයෙන් වගේම රජය වශයෙන් ආයතන වශයෙන් හැමෝම වගකීම් වලට බැඳිලා තියෙනවා. එනිසා විපක්ෂයේ යම් අදහස් ප්‍රමාණයක් ලබලා දුන්නා නම් ඒකත් පිළිඅරගෙන රජයක් විදියට මේක හැකිතාක් ඉක්මනින්ම මර්ධනය කරලා ජනතාවගේ සුව පහසු සලසලා ජන ජීවිතය යථාවත් කරන්නට කටයුතු කරනවා කියන කාරණයක් මේ මොහොතේ සිහිපත් කරමින් නිහඬ වෙන බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි ගරු ඇමතුමා. ගරු කින්ස් නෙල්සන් මන්තුමා, ඔබතුමාට විනාඩි 4ක කාලයක් තියෙනවා.
ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, අවස්ථාව ලබා දීම ගැන ස්තුතිවන්ත වෙනවා. විශේෂයෙන්ම මේ කොවිඩ් වසංගතය අපේ රටට ඇතුල් වෙනකොට විශේෂයෙන්ම රජයක් විදියටත් ඒ වගේම කොවිඩ් සාධක බලකායේ ප්‍රධානියා විදියට වත්මන් හමුදාපත්තුමා ඇතුළු සියලු සෞඛ්‍ය ක්ෂේත්‍රයේ සිරු නිලධාරි මණ්ඩලය රජය බොහොම සාර්ථකව මුහුණ දුන්නා. අපි විපක්ෂයක් විදියට අපි ඒ ගැන අපිට තරකයක් නැහැ. හැබැයි මේ දෙවැනි රැල්ල රටට ඇතුල් වෙනකොට අපේ රටේ ඒ පළවෙනි රැල්ලේ ක්‍රියා කරපු නිලධාරි වෙනත් ආයතන වලට මාරු කරලා ඒ දෙවැනි රැල්ල එනකොට මං හිතන්නේ අපිට ඒ දෙවැනි රැල්ලට මුහුණ දෙන්න අපහසු වුණා පළවෙනි රැල්ල වගේ. ඒ වගේම මේ තුන්වෙනි රැල්ල අපේ රටට ඇතුල් වෙන්න කලින් විශේෂයෙන්ම යුරෝපා රටවල් වල මේ තුන්වෙනි රැල්ලේ තියෙන බරපතලකම අපි දැක්කා. අපේ විද්‍යුත් මාධ්‍ය වලින් රූප වාහිනියෙන් අපි දැක්කා මේ රෝගය ඉක්මනින් පැතිරෙනවා. දෙවෙනි රැල්ල වගේ නෙමෙයි මේ තුන්වෙනි රැල්ල, මේක ඉතාමත් භයානකයි කියන එක විශේෂයෙන්ම අපි දැක්කා. විශේෂයෙන්ම අවුරුදු කාලය තුල මං හිතන්නේ රටේ ජනතාව අර පළවෙනි රැල්ල දෙවෙනි රැල්ල වගේ දැනුවත් උනේ නැහැ. ඒ නිසා තමයි අද මේ තත්ත්වෙට අපේ රටේ ජනතාව මුහුණ දෙන්නේ. ඒ නිසා විශේෂයෙන්ම මම කියනවා රජයේ නිසි කලමනාකරණයක් නැතිවීම නිසා තමයි අද මේ තත්ත්වය උදා වුණේ. විශේෂයෙන්ම තුන්වෙනි රැල්ල එනකොට බබල් එක මගින් යුරෝපා රටවල් වලින් මේ වගේ අනිත් රටවල් වලින් සංචාරක අපේ රටට එන්න පටන් ගත්තා. එතකොට ඒ තුලින් අපේ රටේ ජනතාවට මේ රෝගය පැතිරෙන ප්‍රමාණය වැඩි වුණා. ඉතින් විශේෂයෙන්ම මම කියන්න කැමති මේ රජයේ නිසි කලමනාකරණයක් නැහැ කියන දැන් ඊයේ වෙච්ච සිදුවීමක් ගරු මන්ත්‍රීතුමනි, දැන් පමණක් රෝහල්වල කොවිඩ් ආසාදිතයි කියන අය PCR පරීක්ෂණ කරන තැනම තමයි අනිත් රෝගීන්ටත් PCR පරීක්ෂණ කරන්නේ. දැන් උදාහරණයක් ගත්තොත් හෘද අමාරුවක් හැදිලා නැත්නම් වකුගඩු රෝගියෙක් වෙන්න පුළුවන්, ඩයලිසිස් කරන කෙනෙක් වෙන්න පුළුවන්. මේ රෝගියා ඉස්පිරිතාලේ රෝහල් ගත වෙනව නම් PCR පරීක්ෂණයක් කරලා තමයි රෝහලට ඇතුළත් කරන්නේ. එතකොට මේ රෝහලට ඇතුළත් කරන්න කලින් PCR පරීක්ෂණේ කරන්නේ අර කොවිඩ් ආසාදිතයි කියන රෝගීත් එක්ක තමයි, අර කිසිම කොවිඩ් වසංගතයේ ලක්ෂණයක් නැති රෝගී මේ සියලු දෙනාම එකට තමයි මේ PCR පරීක්ෂණ කරන්න ඉති. ඒ නිසා විශේෂයෙන්ම සෞඛ්‍ය අමාත්‍යතුමියට කියනවා මේ සම්බන්ධව දැඩි අවධානයක් යොමු කරන්න කියලා. ඒ වගේම විශේෂයෙන්ම මම කියන්න ඕන දැන් පොළොන්නරු දිස්ත්‍රික්කයේ ගත්තම මං දිගින් දිගටම මේ සම්බන්ධව කියනවා පොළොන්නරු දිස්ත්‍රික්කයේ තමයි පළවෙනි රැල්ල අපේ රටට ඇතුල් වෙනකොටම ඒ කොවිඩ් මධ්‍යස්ථාන දැන් මේ වැලිකන්ද මධ්‍යස්ථානේ, ගල්වැල්ල මධ්‍යස්ථානේ ආබාධිත ඇඳවල් 1800ක් තියෙනවා. මේ වෙනකන් අපිට PCR මැෂින් එකක් නැහැ. දැන් විශේෂයෙන්ම පොළොන්නරු දිස්ත්‍රික්කයේ මරණයක් සිදු වුණොත්, සාමාන්‍ය මරණයක් සිදු වුණොත් වෛද්‍යවරු කිව්වොත් මේ මරණය අපිට සැකයි කියලා PCR පරීක්ෂණයක් කරන්න වෙනවා. එතකොට මේ PCR මැෂින් එකක් අපේ පොළොන්නරු දිස්ත්‍රික්කේ නැති නිසා මේ පරීක්ෂණ කරන්න මඩකලපුවට අනුරාධපුරයට අරින්න සිදු වෙනවා. එතකොට මේ මරණයක් ඒ පවුලේ සමාජිකයන්ට දෙන්න ආවම වශයෙන් දින 4ක් යනවා. ඉතින් ඒ නිසා විශේෂයෙන්ම මම මේ අවස්ථාවේ යෝජනා කරනවා, මම දිගින් දිගටම කියනවා මේ PCR මැෂින් එකක් අපිට ලබා දෙන්න කියලා.
කාලය අවසානයි.
ඒ වගේම විශේෂයෙන්ම මතක් කරලා දෙන්න ඕන දැන් මේ කොවිඩ් වසංගතය ගැන අපි විපක්ෂයේ මන්ත්‍රීවරු අදහස් ඉදිරිපත් කරනකොට ආණ්ඩුවේ හිතන්නේ අපි මේ දේශපාලන වාසියක් ගන්න හදනවා, බොරදියේ මාරුවල්ල ගන්න හදනවා කියලා. නෑ, අපිට එහෙම දෙයක් නැහැ. විශේෂයෙන්ම මම පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයේ මන්ත්‍රීවරයෙකු විදියට මම එන්නත ගත්තේ නැහැ. ඒ එන්නත ගත්ත නැති හේතුව තමයි මට එන්නත ගන්න උවමනාව තියෙනවා. හැබැයි මම මේ පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන්නේ පොළොන්නරුව ජනතාවගේ ඡන්දයෙන්. ඒ නිසා මේ එන්නත පොළොන්නරුව ජනතාවටත් ලබා දෙන්න කියලා ගෞරවණීය ඉල්ලීම කරමින් අවස්ථාව ලබා දීම ගැන ස්තුතිවන්ත
වෙනවා. ගරු උදය කුමාර් මන්තුමා, ඔබතුමාට විනාඩි 5ක කාලයක් තියෙනවා. You have 5 minutes.
හරි, කියද්ද
5 minutes.
සභාවේ තලමිතාංගුම් ගරු උරුපිනර් අවර්ගලේ, නාටින් ඉන්දිය නිලයි நிலைமை என்ற தலைப்பில் இன்று விவாதிக்கப்படுகிறது. எம்மை பொறுத்தவரை வரையிலே நாட்டின் இந்திய நிலை என்ற கேள்விக்கு அளிக்கக்கூடிய ஒரே பதில் படுமோசம் என்பது தான். காரணம், இந்த நாட்டிலே எல்லா துறைகளும் பாரிய வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக பொருளாதாரம், சுகாதாரம், கல்வி, தொழில் வாய்ப்பு, சட்டம் ஒழுங்கு, ஜனநாயகம் என்ற அனைத்து துறைகளும் பாரிய வீழ்ச்சியை சந்தித்து கொண்டு ஒரு பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறான காரணங்களால் அரசாங்கம் வெறுமனே கொரோனா என்று மாத்திரம் கூறி நழுவி செல்ல அரசாங்கம் முயற்சிக்கக்கூடாது. ஏனென்றால் கொரோனா என்பது இந்த நாடுகளாவது ரீதியில், உலகளாவது ரீதியிலே ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக என்பது அண்டை நாடான இந்தியா கொரோனா மூன்றாம் அலையிலே மிக மோசமான பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான நிலை இலங்கைக்கும் வரக்கூடாது என்று தான் நாங்கள் எதிர்க்கட்சி என்ற ரீதியிலே நாங்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இன்று நாட்டிலே கொரோனா நிலை மீண்டும் வீரியமடைந்து நாலாந்தம் ஆயிரக்கணக்கான தொற்றாளர்கள் பதிவாகி தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2000 அண்மித்திருக்கிறது. நாளுக்கு நாள் கொரோனா தொற்றாளர்கள் உயிரிழப்புகளும் அதிகரித்து தற்போது இரட்டை இலக்கத்தை அடைந்திருக்கிறது. ஆகவே நாட்டிலே சில பல வைத்தியசாலைகள் கொரோனா நோயாளர்களால் நிரம்பி வருகிறது. அத்தோடு ஆக்சிஜன் அடங்கிய நோயாளர்கள் கட்டிலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும், சுகாதார பிரிவினர் பயன்படுத்தும் உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் சுகாதார தரப்பினர்கள் கூறுகிறார்கள். அத்தோடு அவசர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை அளிக்கக்கூடிய பயிற்சி பெற்ற தியாதிகர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக தியாதியர் சங்கம் அறிவித்துள்ளது. அதனால் அனுபவம் பெற்ற ஒரு தாதி நாளொன்றுக்கு 3 மடங்கு பணியாற்ற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தியாதியர்கள் கூறுகிறார்கள். அதே கொரோனா தொற்றாளர்கள் அதிகரிக்கும் இந்த சமயத்திலே தியாதியர்கள் கூறும் இந்த விடயமானது முக்கிய கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதோடு, கௌரவ சுகாதார அமைச்சர் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நான் கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு கொரோனா நோய் அதிகரித்து சுகாதாரத்துறையிலும் பிரச்சனைகள் அதிகரித்தால் நிலைமை மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அத்தோடு இவற்றுக்கு உடனடியாக தீர்வு வழங்கப்படும் வேண்டும். அத்தோடு இந்த கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த தடுப்பூசி தான் ஒரே வழி என்று அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். ஆகவே அந்த வகையிலே உடனடியாக கொரோனா தடுப்பூசிகளை இறக்குமதி செய்து நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் இது குறித்து இதை செய்ய தவறு இருக்கிறது என்று நான் கூற வேண்டும். குறிப்பாக சீனி இறக்குமதிக்கு வழங்கிய வரி சலுகையில் அரசாங்கம் பெற்றிருந்தால் முழு நாட்டுக்கும் மக்களுக்கும் கொரோனா தடுப்பூசியை பணம் கொடுத்து வாங்கி மக்களுக்கு வழங்கியிருக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கம் மற்ற நாடுகள், வெளிநாடுகள் தடுப்பூசியை இலவசமாக வழங்கும் வரை காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்தியாவில் இந்த இறக்குமதி செய்யப்பட்ட தடுப்பூசிகள் முதல் கட்டமாக வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்ட தடுப்பூசி எப்பொழுது வழங்கப்படும் என்று அரசாங்கம் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் முதல் தடுப்பூசி பெற்றுக்கொண்டவர் இன்று ஒருவித பீதியில் இருக்கிறார்கள். இரண்டாவது கட்ட தடுப்பூசி கிடைக்குமா இல்லையா என்ற சந்தேகம் அவர்களுக்கு எழுந்துள்ளது. ஆகவே இந்த நாட்டிலே உள்ள மொத்த மக்கள் தொகையிலே 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சுமார் 1,30,00,000 தடுப்பூசி வழங்கப்பட வேண்டிய தேவை உள்ளது. ஆனால் தற்போது வரை 9,29,000 மட்டுமே தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. முதல் தடுப்பூசி வழங்கப்பட்டவர்களுக்கு இரண்டாவது தடுப்பூசி வழங்குவது சுமார் 3,50,000 தடுப்பூசி மட்டுமே இருக்குது. ஆகவே முதலாவது தடுப்பூசியை பூர்த்தி செய்ய 6,00,000 தடுப்பூசிகள் தேவை. அத்தோடு முதல் தடுப்பூசி வழங்க 1,20,00,000 தடுப்பூசிகள் தேவை. அத்துடன் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னென்றால், 18 வயதுக்கும் 30 வயதுக்கு உட்பட்ட சுமார் 30,00,000 பேர் நமது நாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு அதிகமாக பரவுவதாக கூறப்படுகிறது. அதோடு இந்த கொரோனா தொற்று புதுவருட கொத்தன் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக புதுவருட காலத்திலே நூரைல மாவட்டத்திலே வசந்த கால நிகழ்ச்சிகளை பார்க்க பல சுற்றுலா பயணிகள் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்தார்கள். அதனால் நூரைல மாவட்டத்திலே இந்த கொரோனா தொற்று பரவ அதிக வாய்ப்பு உள்ளது. அதை ஏற்கனவே நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். குறிப்பாக நூரேலிய போலீஸ் நிலையத்திலே கடமையாற்றிய போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் பலருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. அவர்கள் வசந்த கால நிகழ்வுகளிலே கடமையாற்றியவர்கள். அத்தோடு இந்த நூலை மாவட்டத்திலே பல பிரதேசங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதன் மத்திய மாகாணத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆக இது குறித்து அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். அத்தோடு கொரோனா தொற்று ஒரு பக்கம் மக்களை வாட்டி வதைக்க, மறுபக்கம் விலைவாசி உறவு மக்களை வதைத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக விலைவாசியை குறைப்பதாக கூறி அரசாங்கம் ஏமாற்று வித்தைகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு நூதனமான ஒரு ஏமாற்று விடயமாகும். அத்தோடு ஒரு விதத்தை நாங்கள் இந்த சமயத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். என்னவென்றால், இந்த விலை குறைப்பு என்ற அந்த நூதன முறையிலே போலவே சம்பள உறவு விடயத்திலும் நூதரர் ஏமாற்று விலை அரங்கேற்றப்பட்டுள்ளது. முன்னர் தொழிலாளர்கள் 14 முதல் 15 கிலோ கொழுந்து பறித்து 750 ரூபா சம்பளம் பெற்றார்கள். தற்போது அவர்கள் 1,000 ரூபா அதிகரிக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும், அந்த 1,000 ரூபாவை பெற்றுக்கொள்ள 18 முதல் 20 கிலோ பறிக்கப்பட வேண்டும் என்று பெருந்தோட்ட கம்பெனிகள் நிர்பந்திக்கிறார்கள். ஆக இது சம்பள உயர்வு என்று கூற முடியாது. சம்பள உயர்வு என்ற பெயரிலே தொழில் சுமையும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஆக இதை எப்படி சம்பள உயர்வு என்று கூற முடியும்? இது சம்பள உயர்வு அல்ல, இது தொழில் சுமை அதிகரிப்பு, அத்தோடு வேலைப்பளு அதிகரிப்பு, அத்தோடு கம்பெனிகளின் அடக்குமுறை அதிகரிப்பு என்றே தான் நான் கூற வேண்டும். அத்தோடு ஜெஸ் ஐம் ஃபைனிங் அப் ஜெஸ் ஒன் வீ அதோடு மேலதிகமாக பறிக்கும் கொழுந்துக்கும் பணம் வழங்குவதில்லை, அவை இதற்கும் கம்பெனிமாக இழுத்தடிப்பு செய்கிறார்கள் என்று தான் நான் கூற வேண்டும். அத்தோடு கடந்த காலங்களில் கடந்த வாரத்திலே போகந்தரா பிரதேசத்திலே இந்த தோட்ட தொழிலாளர்கள் பணி பகிர்ந்து மட்டும் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது கம்பெனிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் பாரிய ஒரு முருகு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலை போலீஸ் வரை போலீஸ் நிலையம் வரை இது சென்றுள்ளது. ஆகவே இவ்வாறான நிலைமை மேலும் நீடித்தால் முழு மலகம் உடக்கப்பட்டு பாரிய போராட்டம் முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆகவே இந்த விடயத்தில் அரசாங்கம் கூடிய கரிசனை செலுத்தி உரிய தீர்வினை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். 1000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து பிரச்சனை தீர்ந்துள்ளதாக அரசாங்கம் கூறியுள்ள போதும் பல பிரச்சனைகள் இந்த 1000 ரூபாய் சம்பள உயர்வுகளாக உருவாக்கப்பட்டுள்ளது என்பது தான் உண்மை. ஆகவே இது நாட்டிலுள்ள பல பிரச்சனைகள் இருந்தாலும் அரசாங்கம் மக்கள் பிரச்சனைக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டுமே தவிர தனக்கு சாதகமான பிரச்சனைகள் மட்டுமே அணுகக்கூடாது. ஏனென்றால் தற்போது கூட அரசாங்கம் இந்த கொரோனா நிலையை பயன்படுத்திக் கொண்டு கொழும்பு துறைமுக சட்டமூலத்தை அவசரமாக பாராளுமன்றத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கான நடைமுறை இறங்கிறது. அதே தான் கடந்த கொரோனா காலத்திலும் கூட 20வது திருத்த சட்டத்தை அவசரமாக நிறைவேற்றிக் கொண்டுள்ளது. இன்று அதற்கான பலாபலனை முழு நாட்டு மக்களும் அனுபவிக்கிறோம். ஆகவே இந்த கொரோனா என்பது ஒரு பொதுவான எதிரி, எல்லோருக்கும் சமமானது, எல்லோரும் ஒன்றிணைந்து இதனை தீர்க்க வேண்டும், இதற்கு எதிராக போராட வேண்டும். நாங்கள் இதனை வெற்றி கொள்வதற்காக ஒன்றுபட வேண்டுமே தவிர இந்த அரசியல் பாகுபாடு காட்டுவதில் நாங்கள் உங்களை குறை கூறவில்லை. இதனை வெற்றி கொள்வதற்காக என்னென்ன கடந்த காலங்களிலே நாங்கள் செய்த தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது. மற்ற நாடுகள் அனுபவித்த அந்த கொடூரமான நிலை நமது நாட்டுக்கும் வரக்கூடாது. நமது ஒரு சிறிய நாடு, நாங்கள் ஒன்றுபட்டு இதனை வெற்றி கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு இதற்கு ஒரு தீர்வு பெற்றுக் கொடுக்குமாறு தாழ்வுடன் கேட்டுக் கொண்டு எனக்கு சந்தர்ப்பம் வழங்கியது நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஹோன்ரபால் தவராஜா கலையில் அரசன், யூ ஹாவ் அ 4 மினிட்ஸ்.
தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்று உலகளாவிய ரீதியிலே மிகவும் மனித இனத்தை அழித்து கொண்டிருக்கின்ற கொரோனா சம்பந்தமான விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதிலே பேச கிடைத்தமையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இருந்தும் நான் அம்பாறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவன்ற அடிப்படையில் இவ்வாறு இந்த நாட்டிலே ஒரு அவலநிலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலேயும் அம்பாறையிலே தமிழர்களை இன்னொரு சமூகம் அடக்கியாள நினைக்கிற விடயம் கல்முனை வடக்கு பிரதேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. 33 வருடங்களாக இயங்குகின்ற அந்த வடக்கு பிரதேச செயலகத்தை முழுமையாக இயங்க முடியாது, தடுத்து நிறுத்துகின்ற ஒரு செயற்பாடு எமது சகோதர முஸ்லீம் அரசியல்வாதிகளாலும் சில முஸ்லீம் அமைப்புகளாலும் முன்னெடுக்கப்படுகிற விடயம் மனவேதனையை தருகிறது. எதிர்காலத்தில் இந்த சமூகம் ஒற்றுமையை நாடி நிற்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் இவ்வாறான நிலைமையை திட்டமிட்டு சில அரசியல்வாதிகள் முன்னெடுப்பதுதான் மனவேதனையான ஒரு விடயம். நேற்று இங்கு பேசிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் அவர்கள் கல்முனையின் வரலாறு சம்பந்தமாகவும் பேசியிருந்தார். கல்முனை என்பது கிட்டத்தட்ட 400 வருடங்கள் பழமை வாய்ந்த பல வரலாற்று சின்னங்களை கொண்டதாக தமிழர்களுடைய ஆலயங்கள் அதேபோன்று பாடசாலை கட்டிடங்களெல்லாம் இருக்கின்றது. குறிப்பாக 1895 ஆங்கிலேயர் ஆட்சியிலே இருந்து அங்கு முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்ததாகவும் இங்கு அவர் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். குறிப்பாக 1967 காலகட்டத்திலே தமிழர்கள் சாய்ந்த மதுரை என்று சொல்லப்படுகின்ற தமிழ் குறிச்சியிலே 400 குடும்பங்களுக்கு மேல் வாழ்ந்திருக்கிறார்கள், அங்கு ஆலயங்கள் இருந்திருக்கின்றன. இவ்வாறு வரலாறுகளை நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லி கொண்டு போகலாம். இந்த நாட்டிலே ஏற்பட்ட போர்ச்சூழல் காரணமாக இந்த கிழக்கு மாகாணத்திலே அதிகமான இடம்பெயர்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக தமிழர்களை பொறுத்த மட்டில் 40க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இன்று இருந்த இடமே இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அவ்வாறான சூழலில் கடந்த கால விடயங்களை திருப்பி திருப்பி நாங்கள் ஞாபகப்படுத்தி இந்த சமூகங்களுக்குள்ளே குளறுபடிகளை உண்டு பண்ணாது தற்காலத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த வடக்கு பிரதேசத்தை தரமுயர்த்துவது, அதாவது 100 விதமான நடவடிக்கை இல்லாவிட்டாலும் அது தொடராக சகல கட்டமைப்புகளோடும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவ்வாறு இயங்குகின்ற அந்த பிரதேசத்தை தரம் குறைப்பதும் அங்கே வருகின்ற அவ்விருத்திகளை தடை செய்வதும் தான் இவர்களுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, உறுப்பினர் அவர்களே, கௌரவ உறுப்பினர் அவர்கள், நேற்று பேசுகின்ற பொழுது 20 வருடங்களாக தமிழர்களோடு பயணித்து அவர்களை நாங்கள் நீதிமன்ற கூண்டிலே நிறுத்தியிருப்பதாக கூறியிருந்தார். நான் ஒரு விடயத்தை நான் கேட்க விரும்புகின்றேன். அவர்கள் இந்த நாட்டிலே எந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தோடு ஆளுந்தரப்போடு இணைந்து செயற்பட்டு அவர்கள் பல சாதனைகளை படைத்திருக்கிறார்களே தவிர அவர்கள் எதிரணியிலே இருந்து எந்த விடயத்தையும் சாதித்ததில்லை. அவ்வாறு செயற்பட்டு இந்த அரசிலே சகல பலாபலங்களையும் அனுபவித்து தங்களுடைய சமூகத்துக்கு வேண்டப்பட்ட அவுறுதிகளை செய்துவிட்டு இப்பொழுது எம் மீது பழி சுமத்துகிற ஒரு நிலைமை இவர்களிடம் இருக்கின்றது. அவர்கள் இந்த நாட்டிலே சிறுபான்மைக்கு எதிராக வருகிற ஒவ்வொரு விடயங்களுக்கும் அரசோடு இணைந்து செயற்பட்டு விட்டு தங்களுடைய தலையிலே தாங்களே மண்ணை எழுப்பி போட்டுவிட்டு இப்பொழுது எங்கள் மீது பழி போடுகிறார்கள். ஆகவே இவ்வாறான அரசியல்வாதிகள் எதிர்காலத்தில் இந்த தமிழர்களை ஒற்றுமைப்படுத்துவார்களா? முஸ்லிம்களையும் தமிழர்களையும் அதே போன்று சிங்களவர்களையும் இவ்வாறு தான் அவர்களுடைய செயற்பாடு இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த நாட்டிலே பல பிரதேசங்கள் பிரதேச சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அமைச்சரவை தீர்மானங்கள் மாத்திரம் வைத்துக் கொண்டு ஆகவே அந்த அடிப்படையில் பல பிரதேச செயலகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. கோரளை பற்றி மத்திய பிரதேச இலகம் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலும், கிரான் பிரதேச இலகம் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலும், நாவிதன்பெளி அதே போன்று பவுனியா தெற்கு பிரதேச இலங்கைகள் இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்றுதான் இந்த நாட்டிலே நிலத்தொடர்பு அற்ற முறையிலே பல பிரதேச இலகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் கல்முனையில் இருக்கின்ற வடக்கு பிரதேச இலங்கைகளுக்கு மாத்திரம்தானா பல நிபந்தனைகள், பல அடக்குமுறைகள்? ஆகவே இந்த விடயங்கள்